அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 12 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில், இலங்கையில் தனியார் துறையில் குறைந்தபட்ச சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதியில் ராணுவத்தின் பொறுப்பில் இருந்த 700 ஏக்கர் காணிகளை 533 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையளித்திருப்பது குறித்த தகவல்கள்,
இன்று விடுவிக்கப்பட்ட 700 ஏக்கர் காணிகளை போன்று வரி வழக்கில் மட்டும் எஞ்சியுள்ள 4,700 ஏக்கர் காணிகளையும் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் மீள கையளிக்க ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும்.
சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது பற்றிய தேமுதிகவின் முடிவு குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரின் கருத்துக்கள்,
விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்வை சிதைத்துக் கொண்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் தன்னைத்தானே அழித்துக் கொண்டதாகத்தான் நான் நினைத்தேன்.
பிபிசி தமிழோசை குறித்த நேயர்களின் கருத்துக்களை தாங்கி வரும் நேயர் நேரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
திங்கட்கிழமை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள சமாதான பேச்சுக்களில் பங்கேற்க தமது பிரதிநிதிகள் அங்கு ஞாயிற்றுக்கிழமை செல்வார்கள் என சிரியாவின் வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பேச்சுக்களின் மூலம் ஏனைய தரப்பினர் தாம் அதிகாரத்தை பெற முடியும் என எண்ணினால் பேச்சுக்கள் தோல்வியில் முடியும் என டமஸ்கஸில் பேசிய வாலிட் மூலம் அதிபர் தேர்தல் குறித்து கலந்துரையாடப்படாது எனவும் தெரிவித்தார். சிரியாவில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக தாம் ஜெனீவா வந்துள்ளதாக தெரிவித்த எதிர்த்தரப்பு ஒன்றின் பேச்சாளர், சிரிய அரசாங்கத்தின் முன் நிபந்தனைகள் பேச்சுக்களை அவர்கள் ஆரம்பிக்க முன்னரே அதனை நிறுத்த வேண்டி ஏற்படும் என தெரிவித்தார்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளால் வடக்கு ஈராக்கில் நடத்தப்பட்ட ரசாயன குண்டு தாக்குதலில் 3 குழந்தையொன்று கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அப்பகுதியிலிருந்து கிடைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. கிர்குக் பிரதேசத்தை அண்மித்துள்ள டாசா பகுதியில் கடந்த புதன்கிழமை 1 தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து சனிக்கிழமை மற்றொரு ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எரிகாயம் மற்றும் மூச்சு திணறல் போன்றவற்றால் அவதிப்படுகின்றனர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கருக்கலைப்பை சட்டமாக்குவது என டிசம்பரில் சியாரா லியோன் நாடாளுமன்றில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா ஒன்றிற்கு ஒப்புதல் அளிக்க அந்த நாட்டின் அதிபர் எர்னஸ்ட் பாய் கொரோமோ மீண்டும் மறுத்துள்ளார். குறித்த சட்டமாக்கும் விவகாரத்தை அதிபர் தற்போது அரசியலமைப்பு மீளாய்வு குழுவின் கவனத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். எந்தவொரு சூழ்நிலையிலும் கருக்கலைப்பு செய்வது சியாரா லியோனில் சட்டவிரோதமாகும். நாட்டில் குறித்த சட்டத்தை மாற்றுவதற்கு எதிராக மதத் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வடகொரியா காணாமல் போன தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வார துவக்கத்தில் இந்த கப்பலுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. வடகொரியா கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் இந்த கப்பல் நீண்ட காலமாக இயங்கி வந்தது. தென்கொரியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவில் ராணுவ பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் வடகொரியாவின் இந்த கப்பல் காணாமல் போயுள்ளது. தங்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் கூட முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவோம் என வடகொரியா தெரிவித்திருந்தது.
காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் 10 சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சிறுவனது சகோதரர்கள் இருவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாகவே தாம் ஹமாஸின் 4 இலக்குகளை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேலிய படை தெரிவித்துள்ளது. காசாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட 4 ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய நகரான ஸ்திரோவிற்கு அருகேயுள்ள திறந்த வெளியில் வெடித்ததாக இஸ்ரேல் படை மேலும் தெரிவித்துள்ளது.
ஈராக் அரசு அரசியல் சீர்திருத்தம் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்நாட்டின் முன்னணி ஷியா மதகுருவான மொக்டாதா அல் ஷாதிர் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். தலைநகர் பாக்தாத்தின் பசுமை வளைய நுழைவாயில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று அமர்ந்து போராட்டம் நடத்தும்படி தமது ஆதரவாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஊழல் மோசடிகள் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் 45 நாட்களுக்குள் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாதிக்கு மதகுருவான சாதர் கால அவகாசம் வழங்கினார். இவ்வாறு இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிடின் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவும் அவர் கூறியிருந்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தனியார் துறையில் குறைந்தபட்ச சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களுடன் மீண்டும் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் 40,000 ரூபாவுக்கு குறைவான சம்பளம் பெறும் தனியார் ஊழியர்களுக்கு ₹2,500 சம்பள உயர்வு வழங்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் WDJ செனவிரத்ன BBCயிடம் தெரிவித்துள்ளார். தனியார் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமும் 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு ஏற்ப தனியார் நிறுவன ஊழியர்களின் சம்பளம் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படவில்லை. இறுதியாக 2005ஆம் ஆண்டுதான் தனியார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. இது தொடர்பில் ஆராய்ந்த எமது அரசு ₹2,500 சம்பள உயர்வை 2015ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தனியார் ஊழியர்களுக்கு வழங்க தீர்மானித்தது. அத்தோடு தனியார் ஊழியர்களின் அடிப்படை சம்பள நிர்ணயம் பற்றியும் பெரிதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணைக்கு அமைய தனியார் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது
என்று கூறிய அமைச்சரிடம், இந்த சம்பள உயர்வை நடைமுறைப்படுத்த தனியார் நிறுவனங்கள் தவறினால் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேட்டபோது,
இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட சம்பள உயர்வை கொடுக்க நிறுவனங்கள் தவறினால் அது தொடர்பில் தொழிலமைச்சரிடம் முறைப்பாடு செய்யலாம். அந்த நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக 25,000 ரூபாய் தண்டப்பணம் ஆறவிடல் அல்லது 6 மாத சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடலாம்
என்றார் அமைச்சர் WDJ செனவிரத்ன.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். குறைந்தபட்ச சம்பளம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின்படி இம்முறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் பலன் கிடைக்கும் என்றாலும் அது தோட்ட தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்கிறார்கள் பெருந்தோட்ட தொழிற்சங்கவாதிகள். இதுகுறித்து மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தனியார் துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு சட்ட மூலத்தின் மூலம் இம்முறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அந்த சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பு வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு இது முழுமையான தீர்வு அல்ல என்கின்றார் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் திலகராஜா.
ஒப்பந்த முறைமையின் கீழ் சம்பளத்தினை பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் ஏற்புடையதாகாது என்பதுதான் அடிப்படை. என்ற போதும் கூட தோட்ட தொழிலாளர்களுக்காக வழமையாக 2 வருடத்துக்கு ஒரு முறை செய்யப்பட்டு வருகின்ற கடந்த 23 வருடங்களாக செய்யப்பட்டு வருகின்ற கூட்டு ஒப்பந்த நடைமுறை கடந்த வருடம் மார்ச் மாதம் நிறைவுற்ற பின்னர் மீண்டும் அது புதுப்பிக்கப்படாத நிலையில் இந்த 1 வருட காலமாக அவர்கள் கடந்த முறை கூட்டு ஒப்பந்தத்தில் நிர்ணயித்த சம்பள தொகையை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட குறிப்பிட்ட கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லை, அது காலாவதியாக இருக்கு. இந்த நிலைமையை பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையின் போது முன்வைத்த அடிப்படையில் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தனியார் துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்ட நிவாரண
தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரை இந்த சம்பள அதிகரிப்பை முழுமையாக பெறுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
இந்த 2,500 ரூபாவை மாத சம்பள ஊழியர்களுக்குத்தான் அரசாங்கம் நிவாரணப்படியாக அறிவித்தது. தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்தவரையும் மாத சம்பளம் அவர்கள் பெற்றாலும் கூட அது நாட்களின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வளவு நாட்கள் வேலை வழங்கப்படுகிறதோ அல்லது தோட்ட தொழிலாளர்கள் தாங்கள் எத்தனை நாளைக்கு வேலைக்கு செல்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த சம்பள தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாளொன்றுக்கான சம்பளம் குறைந்தபட்சம் 100 ரூபாய் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக பார்ப்பதாக இருந்தால் 25 நாள் வேலைக்கு செல்கின்ற ஒருவருக்கு ஒரு நாளொன்றுக்கு 100 ரூபாய் படி 2,500 ரூபாய் கிடைக்கும். அல்லது அதை விட குறைந்த நாட்கள் செல்கின்ற போது அதற்களவான சம்பள தொகை தான் கிடைக்கும். தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு தற்காலிக நிவாரணமாக இந்த 2,500 ரூபாய் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற கூட்டு ஒப்பந்த முறை செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக இழுபறி நிலை இருப்பதன் காரணமாக இந்த 2,500 ரூபாயை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சட்டம் மூலம் ஏற்படுத்தி கொடுத்தது தோட்ட தொழிலாளர்கள்
என்றும் குறிப்பிட்டார் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் திலகராஜா.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதியில் இராணுவத்தின் பொறுப்பில் இருந்த 700 ஏக்கர் காணிகளை 533 குடும்பங்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையளித்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதியில் இராணுவத்தின் பொறுப்பிலிருந்து 700 ஏக்கர் காணிகளை இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் காணி உரிமையாளரிடம் வைபவ ரீதியாக கையளித்திருக்கின்றார். இதன் மூலம் 533 குடும்பங்கள் தமது சொந்த இடங்களில் மூழ்குடியேறுவதற்கான வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கும் நடேஸ்வரா கனிஷ்ட வித்தியாலயம், நடேஸ்வரா கல்லூரி ஆகிய 2 பாடசாலைகளும் அவற்றின் அதிபர்களிடம் ஜனாதிபதியினால் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வைபவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பலிகமம் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளவர்களை 6 மாதங்களில் அவர்களின் சொந்த காணிகளில் மூழ்குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த மக்களுக்கு அளித்த உறுதிமொழிக்கு அமைவாக காணிகள் படிப்படியாக கையளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
විදීමේ ඉඳන් බාර දෙනකොට දකුණේ ඇතැම් සමහර සුළු පිරිසක් මේ ගැන නොයෙකුත් විවේචන රජයට ඉදිරිපත් කරනවා. ඕනෑම වැඩක් කරනකොට විවේචනය කරන මිනිස්සු ඉන්නවා.
පුදුමකලක චොන්දමාන කාණිහලේ ඉවාර කයලිකනොද තෙට්කෙල් ullවහල් අවනේ කඩුමියාක විමර්ශනම් සෙහින්නාර්ගල්. අවර්ගල් වඩකෙක්ක වන්දු ඉඩමෙන්දුල මක්කලින් අවල නෙලමෙහලේ කාණ වෙන්ඩම්. ඉන්ද්‍ර තේසිය නල්ලිනකම් පැටි එල්ලෝරම් පේසින්නාර්ගල්. නල්ලිනකත ඒත්පඩත වෙන්ඩම් එන්රු වඩකෙල් වන්දු කූරුහින්නාර්ගල්. නල්ලිනකම් එන්බද වඩකෙලිරුඳු අල්ල. නාටින් තෙන්පදීලුඳු ඒත්පඩතපඩ වෙන්ඩම්. நாட்டு மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடனும் ஐக்கியத்துடனும் வாழ்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க முன்வர வேண்டும் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். இந்த வைபவத்தில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் மக்கள் குறித்து சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தப்பபிப்பிராயத்தை போக்குவதற்கு புதிய ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள், அவர்கள் இந்த நேரமும் சிங்கள மக்களை வெறுப்புணர்வுடன் நோக்குகின்றார்கள் என்ற ஒரு தவறான கருத்து நமது முன்னைய அரசியல் தலைவர்களால் சிங்கள மக்கள் மத்தியில் வேண்டும் என்று தவறான கருத்தை சிங்கள மக்களின் மனதில் இருந்து நீக்குவதற்கு இன்றைய அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும். இராணுவத்தினரை நாம் வெறுக்கவில்லை, ஆனால் இராணுவ கெடுபிடிகளை முற்றாக எதிர்க்கின்றோம். சிங்கள மக்களை நாம் எதிர்க்கவில்லை, பேரினவாத அடக்குமுறைகளை மட்டுமே கண்டிக்கின்றோம் என்ற செய்தியை அனைத்து சிங்கள மக்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்று விடுவிக்கப்பட்ட 700 ஏக்கர் காணிகளைப் போன்று வரி வழக்கில் மட்டும் எஞ்சியுள்ள 4700 ஏக்கர் காணிகளையும் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் மீள கையளிக்க ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அதைவிட வடமாகாணம் முழுவதும் 1000 ஏக்கர் காணிகள் விடுபட வேண்டிய நிலையில் உள்ளன. எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படாது முழுக்க முழுக்க சந்தேகத்தின் அடிப்படையில் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அத்தனை இளைஞர்களையும் விடுவிக்கும் முயற்சிகளை விரைந்து மேற்கொள்ளுங்கள் என்று தருணத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தை தாமதமின்றி கைவிடுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த வைபவத்தில் அமைச்சர்களான DM சுவாமிநாதன், விஜயகலா மகேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மாணிக்க வாசகம் அளித்த செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். இலங்கையில் தனது ஆட்சிக் காலத்திற்குள் இலங்கையை சொர்க்கபுரியாக மாற்றுவது தன்னால் முடியாத காரியம் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ஆனால் எதிர்காலத்தில் நல்லாட்சியை அமைப்பதற்கான சூழலை தன்னால் ஏற்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். சார்லஸ் பீட்டர் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையில் அரசியல் தூய்மையடைய வேண்டுமாயின் அரசியல் தலைவர்கள் அதற்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நான் தூய்மையான அரசியலை ஆதரிக்கிறேன் என்ற கருத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட மார்ச் 12 இயக்கத்தின் வருடாந்த நிகழ்வு ஃபெப்ரல் அமைப்பினால் பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு கூறினார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசியல் தலைவர்களின் நன்னடத்தைகள் அடிமட்டத்திலுள்ள மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
தேசபாலக்ஞாதுல திபீது பெரிசிது பாவை பிலிபதவ பிரதான ஆதர்ஷே தீப்தே தேசபால பக்ஷவல நாயகயான
அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் தூய்மை தொடர்பில் கட்சிகளின் தலைவர் அல்லது தலைவர்களே பிரதான முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. அரசு சேவை நிறுவனங்களிலும் உயர்மட்டத்தில் இருப்பவர்களே அவர்களுக்கு கீழே தொழில் செய்பவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் மோசடிக்காரர்களாக இருப்பார்களாயின் அது அவர்களுக்கு கீழே உள்ளவர்களும் அவ்வாறே செயல்பட வழிவகுக்கும்
என்று கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, தனது ஆட்சிக் காலத்திற்குள் இலங்கையை சொர்க்கபுரியாக தன்னால் மாற்ற முடியாது என்பதை தான் அறிந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
பிரிசிது தேசபாலனையாக பிலிபந்த மே பதக்கம
இங்கு வந்திருக்கும் அரசியல்வாதிகள் நான் தூய்மையான அரசியல்வாதி என்கின்ற இலச்சினை குத்தியிருக்கிறார்கள். அது சட்டையில் குத்தப்பட்டுள்ள இலச்சினைக்கு மட்டும் மட்டுப்படுத்தக்கூடாது என்பது எனது எதிர்பார்ப்பாகும். அரசியல் தூய்மை என்று வரும்போது கடந்த காலங்களில் பல துன்பகரமான நிகழ்வுகளை எதிர்கொண்டுள்ளேன். மோசடியில் ஈடுபட்ட கட்சி உறுப்பினர்களை விமர்சித்ததால் பலரது குற்றச்சாட்டுகளுக்கும் முகம் கொடுத்தேன். எனது ஆட்சி காலத்திற்குள் இலங்கையை உலகின் மிகப்பெரிய சொர்க்கபுரியாக மாற்றுவது என்னால் முடியாத காரியம் என்பதை நான் அறிந்துள்ளேன். ஆனால் தூய்மையான அரசியல்வாதிகளை நல்லாட்சியை ஏற்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கான சிறந்த நடவடிக்கைகளை என்னால் முன்னெடுக்க முடியும் என்பதை இங்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. செய்திக்குறிப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
BBC தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
அடுத்ததாக இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறார் விஜயகாந்த். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவனிடம் கேட்டேன்.
இந்த கூட்டணியை கண்டிப்பாக பாதிக்காது. எங்களை பொறுத்தவரையில், காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரையில், நாங்கள் சுத்தமாக இருக்கின்றோம். கண்டிப்பாக ஜெயலலிதாவை வீழ்த்துவோம். ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அவருடைய கட்சியை சார்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். என்னுடைய நல்ல நண்பர். அவர் தன்னுடைய அரசியல் வாழ்வை சிதைத்துக் கொண்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஒரு சிறந்த எதிர்காலம் இருந்ததை அவர் தன்னைத்தானே அழித்துக் கொண்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர் மீண்டும் இந்த அணிக்கு வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, அதை யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போது திமுக கூட்டணிக்கு விஜயகாந்த் வருவார் என்று திமுக தலைவர்கள் தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்து வந்த நிலையில் அவர் இம்மாதிரி தனித்து போட்டியிடுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அப்படியான சூழ்நிலையில் இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஒரு பலவீனமான பார்வைக்கு உட்படுத்தாதா?
இல்லை இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், காங்கிரசும் திமுகவும் பலமான கூட்டணி தான். அதில் வேறு விஷயம், அவர் வர வேண்டும் என்று விரும்பினோம், அது வேறு விஷயம். ஆனால் வரவில்லை என்று ஒரு தவறான முடிவை அவர் எடுத்திருக்கின்றார். ஆகவே அவர் வராமல் போனது எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது.
தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன். தமிழகத்தில் விவசாய வாகனம் வாங்குவதற்காக பெற்ற வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்தாததால் காவல்துறையின் தாக்குதலுக்கு உள்ளான விவசாயி பாலனுக்கு உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் பெரும் போராட்டத்தை நடத்தப்போவதாக மாநிலத்தில் உள்ள விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தில் வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்தாததால் காவல்துறையின் தாக்குதலுக்கு உள்ளான விவசாயி பாலனுக்கு உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை தொடங்கப் போவதாக விவசாயிகள் சங்கத்தின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தஞ்சாவூரில் இன்று நடைபெற்ற இது தொடர்பான அவசர கூட்டத்தில் தமிழகத்தின் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது விவசாயி பாலனுக்கு அளிக்க வேண்டிய இழப்பீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து அந்த கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் தெய்வசகாமணி கூறுகையில்,
பாலன் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டரை நிபந்தனை இல்லாமல் திருப்பி ஒப்படைக்க வேண்டும், அவர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டதற்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் அரசாங்கம் செய்ய தவறினால் வருகிற திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் உரத்த நாட்டில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் துவங்க.
இதனிடையே விவசாயி பாலனை தாக்கிய காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி மண்டல காவல் ஆய்வாளர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அத்துமீறி தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், காவலர்களை ஏவிவிட்ட வங்கி அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயற்சி செய்திருந்தனர். இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த காரணத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். தொடர்ந்து விவசாயி பாலனுக்கு கடனுதவி வழங்கியிருந்த தனியார் வங்கியின் கிளை அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டமும் இன்று நடைபெற்றது. அந்த சமயத்தில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் பேசிய போது,
ஒரு விவசாயி வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாம தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்டிருக்கிறான். சாலையில விட்டு, களத்து மேட்டில விட்டு, அடிக்க விட்டு, உதக்க விட்டு, அவமானப்படுத்தி அந்த குடும்பமே தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கு அபராதமாகத்தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் 10 லட்சம் கேட்கிறோம்.
தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள சோழகன் குடிக்காடுவை சேர்ந்த விவசாயி பாலன் தனியார் வங்கி ஒன்றில் கடனுதவி பெற்றுள்ளார். அதில் 2 தவணைகளை மட்டும் அவர் செலுத்த தவறிவிட்டதாகவும், அதனால் காவல்துறையினருடன் வந்திருந்த தனியார் வங்கியைச் சேர்ந்தவர்கள் பாலன் மீது தாக்குதல் நடத்தி அவரது விவசாய பயன்பாட்டு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான வீடியோ பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியதால் இந்த சர்ச்சை ஊடகங்களில் விவாத பொருளாக உருமாறியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் கடனை திரும்ப செலுத்த முடியாத காரணத்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு நேரும் இதுபோன்ற அவமானங்களையும் அடக்குமுறைகளையும் தடுத்து நிறுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.
செய்தியை அளித்தவர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன். இனி ஒரு விளையாட்டுச் செய்தி. சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் சாதகமான இந்திய மைதானங்களில் இலங்கை அணி T20 போட்டிகளில் இம்முறை சிறப்பாக விளையாடும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத். இதுகுறித்த விவரங்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் இலங்கை அணி சிறப்பாக விளையாடும் என இலங்கை கிரிக்கெட் அணியின் சுழல் பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணி அண்மைய நாட்களாக போட்டிகளில் பிரகாசிக்க தவறி வரும் நிலையில் அந்த அணி குறித்து விமர்சகர் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்களும் நீடிக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் அணி குறித்து கருத்து தெரிவித்த ரங்கன ஹேரத், T20 உலகக்கோப்பை போட்டிகளில் தமது அணி சிறப்பாக விளையாடுவதற்கான பயிற்சிகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான வாய்ப்பு பற்றி தெரிவித்த அவர், சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இந்திய மைதானங்கள் சாதகமாக உள்ளதாகவும், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மைதானங்களுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் சுழல் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக விளையாட முடியும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் தாம் விளையாடவுள்ள T20 போட்டிகளின் பின்னர் T20 போட்டிகளிலிருந்து தான் ஓய்வெடுக்கப் போவதாக அவர் முன்னர் அறிவித்திருந்தாலும், நடைபெறவுள்ள போட்டிகளின் முடிவிலேயே தாம் அதுபற்றி ஒரு முடிவு எடுப்பேன் எனவும் தெரிவித்தார் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத். உபாதை காரணமாக இலங்கை அணியின் மூத்த வீரர் லசித் மலிங்க போட்டிகளிலிருந்து ஓய்வெடுத்து வருவது இலங்கை அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என அவதானிகள் தெரிவிக்கின்றனர்.
செய்தியை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்ததாக, பிபிசி தமிழிசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம். தயாரித்து வழங்குவது மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நம்முடைய சிற்றலை வானொலி குறித்த ஒரு அறிவிப்பை பார்க்கலாம். நேயர்களே, நம்முடைய அரை மணி நேர சிற்றலை ஒலிபரப்பை நாம் வரும் மார்ச் 27 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 15 நிமிடமாக குறைக்க முடிவு செய்திருக்கிறோம். இது நம்முடைய நீண்டகால வானொலி நேயர்களுக்கு ஏமாற்றத்தை தரும் என்றாலும், பிபிசி தமிழோசையில் இருக்கும் எங்களுக்கு ஊடக வெளியில் ஏற்பட்டு வரும் பெரும் தொழில்நுட்ப மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல மாற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேயர்கள் வானொலி போன்ற ஒரு தளத்திலிருந்து இணையம், சமூக ஊடகங்கள் என புதிய தளங்களுக்கு மாறும் நிலையில் அவர்களுடன் நாமும் மாற வேண்டியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் நம்முடைய இணையதளம் மற்றும் சமூக ஊடக பக்கங்களில் நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செய்திருக்கிறோம். இதை நாம் தொடர்வோம். வானொலி நேயர்கள் தொடர்ந்து நம்முடைய செய்திகளை இந்த 15 நிமிட சிற்றலை நிகழ்ச்சி மூலமாகவும், இலங்கை நேயர்கள் இதற்கு மேலாக சக்தி FM மூலம் நாம் வழங்கும் 5 நிமிட பண்பலை ஒலிபரப்பு மூலமாகவும் கேட்கலாம். இரண்டாவது செய்தி, வரும் மே 16 பிபிசி தமிழோசையின் வானொலி மற்றும் இணைய பிரிவுகள் டெல்லியிலிருந்து இயங்க தொடங்கும். பிபிசி தமிழின் தொலைக்காட்சி பிரிவு மட்டும் தற்போதைக்கு லண்டனிலிருந்தே தொடர்ந்து இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களின் தொடர்ச்சியான ஆதரவு நமக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. நன்றி. சரி, இனி கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
ஆம், நமது நிகழ்ச்சிகளை iPhone மற்றும் iPad-களில் செயலிகள் மூலம் கடந்த ஆண்டு கேட்டதாகவும் தற்போது கேட்க முடிவதில்லை என்றும் எழுதியிருக்கிறார் வேலூர் நேயர் கருணாநிதி வெங்கடேசன்.
நமது நிகழ்ச்சிகளை நமது இணையதளத்தின் வழியாக மட்டுமே ஒலிவடிவில் கேட்க முடியும். ஆனால் சில தனியார் செயலிகள் இதை ஒலிபரப்புகின்றன. டியூன் இன் என்ற வானொலி செயலி பல்வேறு வானொலி மற்றும் இணைய வானொலி நிகழ்ச்சிகளை வழங்கி வந்தது. அதை உங்களது கைத்தொலைபேசியில் தரவிறக்கினால் நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும் நேரத்திலேயே அதை கேட்க முடியும். இல்லை என்றால் நேரடியாக நம்முடைய இணையதளத்தின் மூலம் மட்டுமே கேட்க முடியும். சரி, இனி அடுத்த கடிதத்துக்கு செல்லலாமே சங்கீதா.
அடுத்து கோயம்புத்தூரிலிருந்து எழுதும் ராஜமோகன் என்னும் நேயர், நமது நிகழ்ச்சிகளை சங்கரனா காலத்திலிருந்தே வானொலியில் கேட்டு வந்தவர் என்றும், இப்போதெல்லாம் ட்விட்டர் மூலம் நமது நிகழ்ச்சிகளை கேட்பதாகவும், நமது தமிழ் உச்சரிப்பு மிகவும் அருமை, தமிழோசை வானொலியை தனது நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வருவதாகவும் கூறியிருக்கிறார்.
நன்றி நேயரே. நிகழ்ச்சியை கேட்டு நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை தொடர்ந்து எழுதுங்கள். உங்கள் நண்பர்களையும் எழுத ஊக்குவியுங்கள். நன்றி.
மதுரை மாவட்டம் கீழடி அகழ்வாராய்ச்சி செய்யப்படும் விவரங்கள் பற்றிய அமர்நாத் உடனான பேட்டி பற்றி எழுதும் மதுரை நேயர் ஐஸ்வர்யா சண்முக சுந்தரம், வைகையில் துவங்கும் வெள்ளிமலை முதல் கடலில் சென்று சேரும் அழகன் குளம் வரை இந்த அகழ்வாய்வு செய்வது பாராட்டிற்குரியது. இந்த அகழ்வாய்வு மூலம் தமிழரின் பண்டைய நாகரிகம் வெளியுலகிற்கு தெரியவரும். கல்வியறிவு தோன்றி மன்னராட்சி தோன்றாத காலத்திற்கு முன்பே தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி என்பதை நிரூபிக்கட்டும் என்கிறார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தவிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பெரிய வளையம் நேயர் கி. ரவிச்சந்திரன், வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் முறைகேடுகள் புகார்கள் எதுவும் நடக்காமல் தவிர்க்கும் வண்ணம் தேர்தல் அதிகாரி அவர்களால் வெளியிடப்பட்ட ஆண்ட்ராய்டு மென்பொருள் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவைகளை வரவேற்போம். அதோடு தமிழக மக்களுக்கும் தவறு செய்பவர்களை துணிச்சலுடன் அடையாளம் காட்ட வேண்டும், அப்போதுதான் நேர்மையான ஆட்சியை கொண்டு வர முடியும் என்கிறார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருப்பவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டுமா என்பது குறித்த செய்தியில் பொதுமக்கள் சிலரின் கருத்துக்கள் ஒலிபரப்பானது குறித்து எழுதும் சிட்னி நேயர் பொன் சுப்பிரமணியம், மகாத்மா காந்தியின் முக்கிய கொலை குற்றவாளிகள் இருவர் தூக்கிலிடப்பட்டனர். இந்த ஆறு பேரில் முக்கியமானவர் நாதுராம் விநாயக காட்சேவின் சகோதரர் கோபால் காட்சே. இவர் தனது சகோதரனுடன் காந்தியின் கொலையுடன் தீவிரமாக பங்காற்றியவர். ஆயினும் இவர் 18 ஆண்டு சிறையில் இருந்த பின் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான பின்பும் காந்தியை கொன்றதை நியாயப்படுத்தி வந்ததுடன் அதை பற்றி நூலும் எழுதியுள்ளார். இப்படியாக மகாத்மாவை கொன்றவர்கள் விடுவிக்கப்பட முடியுமானால், ராஜீவை கொன்ற குற்றச்சாட்டில் தண்டனை அனுபவிப்பவர்கள் ஏன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும்? கோபால் காட்சேயின் குற்றம் பெரிதா? பேட்டரி வாங்கிக் கொடுத்த பேரறிவாளனின் குற்றம் பெரிதா? மகாத்மா காந்தியிலும் ராஜீவ்காந்தி பெரியவரா? தமிழர்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்கிறார்.
சவுதி அரேபியாவில் ஷியா சுன்னி பிரச்சினை பற்றி எழுதும் ராஜா எனும் நேயர், நான் சவுதி அரேபியா கத்தீப் நகரில் ஷியா கம்பெனியில் வேலை பார்த்தவன். செய்தியில் கூறப்பட்டவை அதிகமாக்கி கூறப்பட்டது. சவுதி அரேபியா சட்டப்படி ஷியா சுன்னி முஸ்லீம்களுக்கு ஒரே தண்டனை தான், அங்கு எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் என்கிறார்.
இலங்கையில் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் தமிழோசிக்கு தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் கனடா நேயர் முல்லை மதி, தமிழ் அரசியல் கைதிகளின் உணவு மறுப்பு போராட்டம் பற்றிய சம்பந்தருடனான செவ்வியையும் பின்னர் ஸ்ரீதரனுடைய செவ்வியையும் கேட்டேன். உண்மையில் சம்பந்தரை தமிழர்களின் அரசியல் பிரதிநிதியாகவோ அல்லது தமிழர்கள் சார்ந்த அரசியல் கட்சியில் தலைவராகவோ உணர முடியவில்லை. தமிழோசையின் கேள்விக்கு தான் விரும்பிய பதிலை கூறிவிட்டு தொலைபேசியை துண்டிக்கிறார். இவர் தன்னை முட்டாளாக்குகிறாரா அல்லது ஊடகங்களையும் மக்களையும் முட்டாளாக்குகிறாரா? எதிர்க்கட்சித் தலைவர் கனவு நிறைவான திருப்தியோடு தன்னையும் தமிழினத்தையும் மறந்துவிட்டார். தமிழர்களை மீண்டும் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கிறார்.
கடந்த வாரம் இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீரன் ஜெனீவாவில் இலங்கையில் புதிய அரசு ஏற்பட்ட பின்னர் நிலைமைகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் லண்டன் நேயர் சாம் தம்பிப்பிள்ளை, அரசியல் மாற்றத்துக்கு பின் வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள மக்களுக்கு சமத்துவம் நீதி போன்றவை எவ்வாறு வழங்கப்பட்டன என்பதை விளக்க அமைச்சர் தவறிவிட்டார், எனவே அவரது கருத்துக்கள் தவறானவை என்கிறார்.
தர்மபுரியில் பஸ்ஸை எரித்து 3 மாணவிகள் மரணத்திற்கு காரணமாக இருந்த 5 அதிமுகவினருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் மகா நடராசா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தவறானது. இருவருக்கிடையே வாய்தர்க்கம் ஏற்பட்டு அது கொலையில் முடிந்தால் அது திட்டமிடப்படாத கொலை குற்றம் என்று சொல்ல முடியும். இது என்னவென்றால், பேருந்தில் பயணிகள் இருப்பார்கள், தீ வைத்ததால் அது எல்லோருக்கும் ஆபத்தாக முடியும் என்பதை இவர்கள் அறியாதவர்களா? திட்டமிடலுக்கும் நிகழ்வுக்கும் உள்ள நேரம் குறைவாக இருந்திருக்க முடியும். அதன் அர்த்தம் திட்டமிடப்படாத கொலை குற்றம் அல்ல, உண்மையில் இவர்களது இலக்கு பயணிகள் எல்லோரும், ஆனால் அகப்பட்டது 3 பேர்தான் என்கிறார்.
சரி சங்கீதா, நேர் நேரத்தை முடித்துக் கொள்வோம், நேரம் ஆகிவிட்டது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதாராஜன். இனி இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளால் வடக்கு ஈராக்கில் நடத்தப்பட்ட ரசாயன குண்டு தாக்குதலில் 3 வயது குழந்தை ஒன்று கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அப்பகுதியிலிருந்து கிடைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. வடகொரியா காணாமல் போன தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.